ஓம் சிவாய நம. சைவம் டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாழல். வழங்குபவர் சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
கங்கை கீழே கங்கையே கடையில தாங்குகிறேன். தண்ணீருக்கு ஆற்றல் வந்து இறைவன் ஆற்றல் எவ்வண்ணமாக இருக்கும் நீ அதை சோதிக்க கூடாதுன்ற. தண்ணீருக்கு ஆற்றல் கீழ்வும். தண்ணீர் மேல ஊத்துனீங்கன்னா மேலே போகும், கீழே வரும். சீக்கு ஆற்றல் மேலும். கீழே வருகின்ற ஆற்றல் படைத்த அதீத சக்தி ஒன்றை சிவபெருமான் பார்த்தாரா, என்னால எதுவும் நடக்கும், எனவே இதை நீ கேட்க கூடாது என்று கீழ்முகமாகவே பாய்ந்து உலகத்தை அழிக்கதாக இருக்கின்ற தீய சக்தியாகிய நீரை அற்புத அருள் சக்தியாகத்தானே மாற்றி கங்கையாகத்தானே சுவாமி கீழ்முகமாக வருகின்ற கங்கையை மேல்முகமாக ஏற்றிக்கொண்டார் என்ற பாடல் அடுத்த. நம்ம அதையும் தாண்டும் நிறைய விஷயம். கோலாலம் பாடுது விஷத்தை சிவபெருமான் அருந்தவில்லையானால் பிரம்மா விஷ்ணு தேவேந்திரன் மற்றும் உள்ள தேவர்களுக்கெல்லாம் மோட்ச தீப வழிபாடு எப்போதும் நடந்து முடிஞ்சு போயிரு. அப்படின்னு ரொம்ப சாதகமா சொல்ற கதை எல்லாம் தெரியும். பார்க்கடல் கிடைந்தார்கள். அசுரர் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம். இந்த அற்புதமான பார்க்கடலை கடைந்த போது அந்த பாலியிலே பார்க்கடலிலே இருக்கின்ற மேருகிரியாகிய மலையானது அசையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணு ஆமையாகத்தானே கீழே போய் அமர்ந்தார். பார்க்கடல் கடைந்த போது தேவர்கள் எல்லாம் தலைப்பக்க நின்றார்கள், அசுரர்கள் எல்லாம் தலைப்பக்க நின்றார்கள், தேவர்கள் வார்பக்கமாக கிடைந்தார்கள். முதலிலே வெளிப்பட்டது ஆலகால விஷம். எல்லாரும் ஓட ஆரம்பித்தாங்க. அங்கே இருந்தவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய திருவடி தஞ்சமாகத்தானே புகுந்து பெருமானே இந்த ஆலகால விஷம் பரவிவிட்டது, இன்னும் க்ஷணநாழியாக இருக்கின்ற நொடி ஒரு நொடிக்குள்ளே உலகம் பேரூழியிலே முயங்கிவிடும், தேவரீர் காப்பாற்ற வேண்டும் சொன்னார். தன் பக்கத்திலே அணுக்க தொண்டராக இருக்கின்ற ஆலால சுந்தரன் என்ற விபூதி தாங்கி சாமி போய் அழைச்சிடுவார். அந்த விஷத்தை கொண்டு வர அவர் ஒரு உருண்ட நெல்லிக்கனி மாதிரி கையில கொண்டார். சிவபெருமான் அறிந்து விட்டான். சிவயோக நிலையை உணர்த்துவதற்காக நெஞ்சிலேயே நின்று விட்டது. தேவர்கள் எல்லாம் மறுபடியும் சாமி விஷந்தாட்டாரா, அங்க போய் அவர் என்னானாரு பார்க்கணும்னா நன்றி இல்லாம யாரும் பார்க்கலன்னா மாணிக்கவாசன். பார்த்துக்கணும் இல்லையே, உடம்ப நம்மோட இருந்தாரு தாரு என்னமோ சாப்பிட்டிருக்காரு என்னாச்சு, எல்லாரும் வேற ஏதாவது கிடைக்குமா என்று திருப்பார்க்கடலை கிடைத்தார்கள். திருமகளாகிய ஐஸ்வர்யம் கிடைச்சது, கோவேதகம் கிடைத்தது, விலைவேந்ததாக இருக்கின்ற வைடூரியங்களும் நவரத்தனங்களும் கிடைத்தது. ஆங்காங்கு அவர்கள் எல்லாம் பகிமாறி கொண்டு ஐயோ சிவபெருமான ஆலாலம் என்றார்னு அப்புறமா வந்து பார்த்தாங்களாம். கோலாலமாகி குறை கடல் வாய் அன்றெழுந்த ஆலாலம் உண்டிலேல். அவன் சாமி சாப்பிடலன்னா என்ன இருப்பான், எல்லாரும் மோட்சத்து போயிருப்பான். அவன் அருந்திய நேரம்தான் பிரதோஷ காலம். அவன் அருந்திய நேரம்தான் பிரதோஷம். ஏகாதசி அதுக்கு முன்னால தசமி என்று கடைய ஆரம்பித்தாங்க. ஏகாதசியிலே விஷம் வெளிப்பட்டது. அதனால்தான் விஞ்ஞானம் இன்றும் சொல்லுகிறது ஏகாதசியிலே வயிற்றுக்குள்ள எந்த பொருளும் ரொம்ப சேர்க்கக்கூடாது, என்ன அது விஷமா மாறுன்றது விஞ்ஞானம் சொல்லு. அந்த நாள்ல வயிற்றுக்குள் ஏதாவது பொருள் இருக்குமானா அது பாய்சலா மாறிடும். விஞ்ஞானம் என்ன தெளிவா ஞானத்தோடு வந்துருக்குது பாரு. அமெரிக்கன் ரிப்போர்ட் சொல்லுகிறது இந்த தேதி அவருக்கு என்னன்னு தெரியல. இந்த தசம் 10, 11 நாள் இப்படி இந்த தேதியில பௌர்ணமி கழிச்சு இந்த 11வது நாள் வந்து வயிற்றுக்குள்ள உணவு அதிகமா இருக்குமானா அது பாய்சனா மாறுதுன்னு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருது. இன்னைக்கு ஏகாதசி அதனால்தான் இன்றைக்கு பல பேர் ஏகாதசியில விரதம் இருப்பார். எப்போ இருப்பான் ஏகாதசி என்பது வைணவர்களுக்கு உரியது மட்டும், வைணவர்களுக்கு உரியதல்ல சைவர்களுக்கு உரியது. இது அங்கிருந்து நாம அதை தத்துவாத்துட்டோம். நம்ம விரதம் ஏதாவது இருந்ததுன்னா அது பிரத்யான ஒப்படைக்கிற பழக்கம். பக்தவச்சலம் என்ற பெயர் முருகனுக்கு உரியதுன்னு வாமசாமி எழுதியிருப்பார். ஆனா பாதி பேர் பாருங்க, பக்தவச்சலம் பெருமாள் கோயில் நினைச்சிருக்கோம். பக்தவச்சலம் என்பது பெருமாளுக்கு உரியதுன்னு வாமன் சுவாமிகள் எழுதியிருப்பார். நம்ம சாமி எழுதிய சகஸ்ரநாம உரைக்கு திருவற்றியூரிலே வாழ்ந்த அருளாளர் பாலசுந்தர சுவாமிகள் இந்த பக்தவச்சலந்த உரை கண்டுகிற போது இதே பாம்பன் சுவாமிகள் இது முருகனுக்கே உரிய பெயர், முருகனுக்கே உரிய பெயர் என்று சாமி சொன்னதா அவர் எழுதியிருப்பார். ஆனா இங்க இருக்கணுங்க யாராவது சொல்லி பாருங்க, பெருமாள் கோயில் பக்தவச்சலம் என்பது சிவபெருமானுக்குரிய பெயர். அதிலும் பாம்பனடிகளார் சொன்னார் அது அப்பாற்பட்ட விஷயம், இது குமார பெருமானுக்கே உரிய பெயர் என்று அது தனி ஒரு வியாக்கியானம் எழுதியிருப்பார். அப்படியா, இல்ல இல்ல வாய்ப்பு தான், நல்ல வாய்ப்பு தான். கோலாரமாகி குறைகடல் வாய் என்றெழுந்த ஆதாரம் அவன் சதுர்தான். அவன் திறமை என்ன அடியது அது தெரியாதா? ஆதாரம் உண்டினேல் அன்றி அயன்மால் உட்கிட்ட தேவரெல்லாம் விடுவர்கான் சழரோ. எல்லாரும் மோட்சத்துக்கு போயிருப்பாங்க, சாமி சாப்பிடல. அடுத்து நடராஜாவுடைய திருக்குறிப்பு அம்பலத்தாருடைய திருக்குறிப்பு எப்படி இருக்கணும்னா அம்பாளை பார்த்த மாதிரியே இருக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சு ஏன்னு கேட்டா, ஏன் சாமி நடனம் ஆடுறாரு அவர் பார்த்து ஆடி இருக்க வேண்டியதான, அந்த அம்பாளை பார்த்து ஆடி இருக்கிறாரு. அவர் அங்க பார்த்து ஆடலன்னா நம்ம எல்லாம் தரித்தரியா இருப்போம். யோகைதி விடுவர்கான்னு இனியே இல்ல. ஒற்றியூரிலே இருந்து அடியார் கூட்டங்களோடு சிவாயனமே என்ற ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை சொல்லிக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்கள் மறைப்பிக்க நடந்து கொண்டு நடந்து வர்றார். கண் மறைஞ்சு போச்சு. எல்லா தலங்களையும் சுற்றி கொண்டு வர்றார், ஒவ்வொரு இடமா எழுதுகிற வர்றார் சார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மகர ராசி மகம் செயல்படும். சனி பகவானுடைய பார்வை மகத்திலே படுமையான அவனுடைய முதல் வேலை கண் பறித்து போகும் என்று ஜோதிட குறிப்பு சொன்னது உண்மையோ? மகத்தில் புக்கதோ சனி எனக்கானாய் மைந்தனே மணியே மணவாளா, அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொல்லி அழைத்தால் அழையேல்வோ குருடாயனத்தறியே, முகத்தில் கண்ணிழந்து எங்க நம்பாழ்வேன் உக்கடா முறையோ என்று அழுது புலம்பிக் கொண்டு யாத்திரையா வர்ற. அதான் விடாமுயற்சி. இது நம்ம வினையினால வந்தது, ஆண்டவன் அதுக்கு என்ன பதில் சொல்வான்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன் வினையை நம்பி வினை நீங்குவதற்காக தொழில் விடுது. சாமி இது என்ன அடியாரில் கேட்கிறார். சாமி இது அம்பத்து, சாமி இது என்ன ஊரு, இது ஆவடி பக்கமா போயிட்டு இருக்கு, இங்க சிவானை இல்லையா, அப்படியானா இங்க நிக்காதே தாண்டு. கோயில் இல்லா ஊரும் பெண்சங்கு ஊதா ஊரும் ஊரல்ல, அது என்ன ஊரு, அடவி காடு. சாமி இது என்ன முல்லை மணங்க தமிழே சுந்தரமூர்த்தி சுவாமி சிவனடியார கேட்கிறார், எம்பா இங்க என்னமோ கமகமகமன்னு வாசனை இருக்குதுப்பா, ஒன்று பாம்பு இருக்கணும் இல்லைன்னா இறைவன் இருக்கணும். சாமி இது சிவாலயம், இங்க என்ன கஷேத்திரம் இது, முல்லைவரம், உள்ள போய் பாரு யார் இருக்காங்க தெரியுது. உள்ளே போனார்கள், சிவபெருமான் இருக்கின்றார், சிரித்து கொண்டிருக்கிறார். அப்படின்னு அடியார்கள் வந்து சாமி கிட்ட சொன்னார், சுந்தரன் வருகிறான்னு சாமி கிட்ட போய் சொல்லிருக்கார். அவர் யார் வந்தா எனக்கு என்னப்பா, என் வேலை முடிஞ்சு போச்சு, சங்கிலிக்காக வந்தேன், என் வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேல அதுக்கு அதுக்கு அந்த சம்பந்தம் கிடையாது, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் தான் நம்ம வேலை, அதுக்கப்புறம் உன் வேலைன்ட்டு அவர் உள்ள ஒதுக்கிட்டார். சாமி கோவம், சிவனடியாரை அனுப்பி சிவபெருமான் என்ன பண்றாரு பார்த்துட்டு வார். அடியார்கள் வந்து சொன்னாங்க, அவன் தென்பால் உகந்தாடும் தில்ல சித்தம்பலவன் பெண்பால் உகந்திருக்கிறான். தென்பால் உகந்தாடும் தில்லை சித்தம்பலவன், சுவாமி எங்க எதையோ அருள் பண்றாரு நீங்க நினைக்காதீங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவன் பெண் பெண் பார்க்கணும்னு நடனம் ஆடி இருக்கிறான். சாமி கோபம் அது, கூடிய லயம் சதி விழையாமை கொடியடை உமையவள் காணாடி அழகா. அடுத்தவர் அருமறை பொருளே அக்கணாய குற்றா என்று தேடிய வானோ சேர் திருவுள்ளை வாயிலாய். வாழான பாட்டு, பத்து பாட்டு, நான் பத்து பாட்டுலாம் எந்த காலத்திலயும் மனப்பாடம். கூடிய லயம் சதி பிழையாமை கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா. நீயும் பொண்டாட்டி பார்க்கணும்னு ஆடி இருக்கிற, நான் என் கண் போச்சு, என் மனைவி என்ன சீட்டு வாடா, இந்த குறிப்பு உள்ளயத்தை வித்தான். அப்படி பெருமான அவளை நோக்கி ஆடலன்னா சக்திதான் யாதோ எண்ணில் தடையிலா ஞானமாகும். சிவஞான சித்தியார் என்ன சொல்றதுன்னா, சக்தியை ஏன் பாக்குறான்னா, சக்திதான் யாதோ எண்ணில் தடையிலா ஞானமாகும். அவன் பார்க்கலன்னா உனக்கு அறிவு வங்கி இல்ல போயிடும். தென்பால் உகந்தாடும் தில்லை ஏற்றம்பலவன் பெருப்பித்தல் காடேடி பெண்பால் உகந்தில நேர் அடுத்த பாட்டு ஆனந்தம் இல்லாணைந்தது இலக்கணப்படி அதுவும் இகுதே என்று சொல்லுவாங்க இல்லையா, மேல் குறித்ததை இன்னும் விவரமா சொல்றன்னு சொல்ற. அதனால நம்ம ஒண்ணு சொன்னா போதும், அதுக்கு அடுத்தது பார்த்து பெண்கள் எல்லாம் மயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பேரழிகள். ஆனா இவன் தரை இவனுடைய கழுத்திலே வைடூரியமோ புக்கராக மாலை கோமேதங்க நவரத்தன மாலை உத்தராட்சம் என்று சொல்லுகின்ற எந்த மாலையும் இல்லாமல் இவன் கோயில் சுடுகாடு என்ற நிலையிலே இவன் ஆடிக்கொண்டிருக்கின்ற இவனுடைய கழுத்திலே எப்ப பார்த்தாலும் அந்த மண்டவோடு நங்காயி என்ன தவம். இந்த மாதிரி நான் ஒத்தைக்காலில் இருப்பவர்களை பார்த்திருக்கிறேன், குழியிலே உட்கார்ந்து தவந்தெய்வர்களை பார்த்திருக்கிறேன், நிர்வாணமான நிலையிலே இருந்த வடநாட்டிலே தவம் செய்பவர்களையும் தவந்தெய்வர்களையும் பெண்ணே நான் பார்த்திருக்கிறேன், கடல் மீது படுத்துக்கொண்டு தவந்தெய்வர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த சுடுகாட்டு மணலிலே அமர்ந்து கொண்டு எலும்புகளை எல்லாம் எண்ணிக்கொண்டு எலும்புகளினுடைய மாலைகளை எல்லாம் கோர்த்து மாலையாக அணிந்திருக்கிறானே பெண்ணே, இது என்ன தவம், இது அச்சுறுத்தலாக இருக்கிற தவமாக இருக்கிறது. அந்த பெண் சொல்லுகிறாள் பதில் சொல்வதற்கு, இந்த தலைகள் எல்லாம் ஆன்மாக்களுடைய தலைகள், உயர்ந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுடைய தலைகள், இவைகள் மண்ணிலே புதிந்து மண்ணிலே புதைந்து விடக்கூடாது, மறுபடியும் பேரொழியும் முடிந்த பிறகு பிரளயம் முடிந்த பிறகு யுகம் தோற்றுவிக்கிற போது ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லி முதல் தரமாக இருக்கின்ற ஆன்மாக்களுடைய தலைகளை எல்லாம் எலும்பு கூட்டை எல்லாம் பெருமான் மிக ஜாக்கிரதையாக எடுத்து வைத்திருக்கிறான். இது தெரியலையான்னு கேட்டான். திருமந்திரம் சொல்லலன்னா நான் உங்களுக்கு படிக்கணும்னு நினைச்சேன். பகுதியே படிமணி படிமா அடுத்த பாட்டு படி, அதே பாட்டை படிங்க, கொஞ்சம் படிக்கலாம், தெளிவாயிடுவோம். ஒரு வினாடி. சிவன் உலகினை படைப்பவனாகவும் அழிப்பவனாகவும் அந்த இந்த பாட்டுக்கு உரை எழுதி ஒரு பெண்மணி ஞாபகம் வைத்துக்கணும். அதெல்லாம் பெண்மைக்கு பெருமை தரேன். டாக்டர் திருமதி தாய் ஜெயலட்சுமி எம்ஏஎம்பிஎல் புதுக்கோட்டை. திருமந்திரம் அவ்வளவு பகுதிக்கும் உரை சுற்பொழிவு பண்ணி உரையா தொகுத்திருக்காங்க. இந்த பகுதிக்கு உரை எழுதியது ஒரு பெண்மணி. வாழ்க பெண் உலகம். திருமதி டாக்டர் ஜெயலட்சுமி எம்ஏ எம்பிஎல் புதுக்கோட்டை அவங்க எழுதியிருக்காங்க. சிவபெருமான் உலகினை படைப்பவனாகவும் அழிப்பவனாகவும் உடமையை காத்து மாற்றம் செய்பவனாகவும் அவற்றை கடந்து விரைந்து விளங்குபவனாகவும் திருவருள் ஜோதியாக இருக்கின்றான். இயல்போடு ஊழை செலுத்துவனாகவும் அழியாத தன்மையுடையவனாகவும் உள்ளான் என்று பேசப்படுகிற சிவன் பேரூழி காலத்தில் எல்லாம் அழிந்துவிடும் அந்த நேரத்தில் மறுபடியும் உலக சிருஷ்டிக்காக சிலவற்றை காக்குகின்ற கட்டாயத்தில் முழுமுதற் கடவுளாகிய இறைவன் வெளிப்படுத்துகின்றான். அவனிடம் படைக்கப்பட்ட எல்லா உயிரும் ஊழிக்காலத்தில் அவன் திருவடியிலே ஒடுங்குகிறது. அவ்வாறு ஒடுங்கிய உயிர்களை மீண்டும் படைக்க அவன் நினைக்கும் போது அவருக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் தேவையாக இருக்கின்ற காரணத்தால் அறிவாக விளங்குகின்ற மண்டை ஓட்டையும் உருவாக இருக்கின்ற எறும்பையும் மண்ணிலே விழுந்து கீழே புதைந்து நசுங்கி மக்கி அழியாது இருக்கும்படியாக இறைவன் தனிப்பெரும் கருணையினால் அவைகளை கைகளில் ஏந்துகிறான். ஏந்தினான் என்பதை திருமூலர் எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவராதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாயில் அவன் கையிலே எலும்பையும் கபாலையும் ஏந்தவில்லையானால் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணாகி போய்விடுமே. அது தெரியணுன்றதுக்காகதான் உங்களுக்கு மண்ணாயிடுவன் மறுபடியும் வேணுமா? நம்முடைய அம்மா மாதிரி ஒரு அறிவுடைய பேராசிரியர் ரகுவ மாதிரி ஒரு அறிவு, சதானந்தம் மாதிரி அருளாளர்கள், பிரம்மா இவங்க இவங்க மாதிரி மறுபடியும் கிடைப்பார்களோ இல்லையோ என்ற ஒரு காரணத்தால சாமி பார்த்து அந்த எலும்பையும் அந்த மண்டபோடையும் ரொம்ப ஜாக்கிரதைய வச்சு அத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் ரொம்ப திறமையா சொல்லுவார். அதுக்குன்னு ஒரு கயிறை தயார், மற்றதெல்லாம் அருந்துடுமா, இந்த எலும்பை கோத்துக்கணும்னு ஒரு தனி கயிறை தயார் பண்ணி மாறையா பண்ணு. சரி, அடுத்தது நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப விவரமா பேசணும்னு நினைச்சேன், பேச முடியல. குறிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது
விட்டுடுங்க. வள்ளுதலால் பெழு திருவை உலகறிய தீவேட்டான் என்னுமது என்னேடி உலகறிய தீவேடா ஒழிந்தனேல் உலகனைத்தும்
சாமி திருமணம் உலகியலை போல இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீ வேள்வியை செய்து அவன் கையிலே தீ இருந்தாலும் சம்பிரதாய முறையாக உலகம் இந்த மரபிலே இருந்து மாறக்கூடாது என்று வேள்வி செய்து திருமணத்தை நடத்தி கொண்டான். அது எல்லாருக்கும் தெரியும். இதை சமணர்கள் ஒற்றுக்கொண்டார்கள். ஆனால் நம்மாட்கள் தான் ஏத்தாரு இதெல்லாம் கற்கும் ஜோதி எல்லாம் போட்டு போட்டாடுகிறதுக்கு 1000 தடையா இருக்கு. சீக்கிரம் தண்ணி ஊத்துங்கன்றான். கல்யாணம் பண்ணினே இருக்கேன். ஓ சார், ஓம பகையை கொஞ்சம் எடுத்துருங்களேன்.
ஒரு சுத்து வரணும், ரெண்டா சுத்து வரணும், மூணா சுத்து வரணும்ன்றது ஆகம விதி. அவன் என்ன சொல்றான், சார் இது எடுங்க சார், அது போட்டோவுக்கு துண்டு போட்டு சார் எட்டுலாமா, அவன் எழுத்து கொளுத்துற உடனே அது எட்டுலாமான்னு சௌகரியம். சமணகாவியம் சொல்லுகிறது, மாமுது பார்ப்பான் மறைவழி காற்றிட நற்றி வலம் வந்து. சிலப்பதிகாரம் சொல்லுகிறது, சிலப்பதிகாரம் சைவமா எழுதியது சமணகாவியம், அது அது சொல்லுது, அது ஒற்றுக்கொண்டது. மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட நற்றி வலம் வந்து. நம்மால் ஒத்துக்கொள்ளுவோம் சரி, அவன் பிராப்தம் அவ்வளவுதான், நான் எடுத்துருவேன்.